விவிலிய தேடல்.
அன்பு நெஞ்சங்களே, 1863 புத்தாண்டு தினத்தன்று அமெரிக்காவில் அடிமைகள் விடுதலை என்ற சட்டம் அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்த சில மாதங்களில் ஈஸ்ட்மென் ஜான்சன் என்பவர் அந்த கருத்தை மையமாக கொண்டு அழகானதொரு ஓவியத்தை தீட்டினார். வறுமைச் சூழல் அப்பட்டமாக தெரியும் ஓர் இருண்ட அறையில் கருப்பினத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் மங்கலான ஒளியில் அமர்ந்து மடியில் ஒரு விவிலியத்தை வைத்து வாசித்துக் கொண்டிருப்பது போல் அந்த ஓவியம் வரையப்பட்டிருந்தது. அமெரிக்காவின் ஸ்மித்சோனியன் கலை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள இந்த ஓவியத்திற்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஆண்டவர் என் ஆயன். மேலோட்டமா பார்த்தா இந்த ஓவியத்திற்கும் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பிற்கும் எந்த வகையிலும் தொடர்பு இல்லாதது போல தெரியும். ஆனால் அந்த ஓவியத்தை உற்று நோக்கினால், அந்த ஓவியத்தை தியானம் செய்தால் பல நுணுக்கமான எண்ணங்கள் வெளிச்சத்திற்கு வரும். கருப்பினத்தவர் விடுதலை அடைந்ததும் அதுவரை தங்களை வதைத்து வந்த வெள்ளையரை பழிதீர்க்கும் புரட்சிகள் வன்முறைகள் வெடிக்கக்கூடும் என்று வெள்ளையர்கள் பயந்திருந்தனர். அந்த பயத்தை இந்த ஓவியம் ஓரளவு தீர்த்ததாக சொல்லப்படுகின்றது. தன்னைச் சுற்றிலும் அடிமைத்தனத்தை நினைவுறுத்தும் எல்லாம் அப்படியே இருந்தபோதும் அமைதியாக அமர்ந்து விவிலியத்தை வாசிப்பது போல் தீட்டப்பட்டிருந்த அந்த கருப்பின மனிதர் வெள்ளையர் மனதில் அமைதிக்கான நம்பிக்கையை ஏற்படுத்தும் ஒரு அடையாளமாக இருந்தார் என்று கூறப்படுகின்றது. ஆனால் அதே நேரம் அந்த ஓவியத்தை வரைந்த ஈஸ்ட்மென் ஜான்சன் மனதில் வேறு எண்ணங்கள் இருந்தன. அவரை பொறுத்த மட்டில் வெள்ளையருக்கு எதிராக வன்முறைகளில் ஈடுபட்டால்தான் கருப்பினத்தவர்கள் புரட்சி செய்கிறார்கள் என்ற அர்த்தம் இல்லை. மாறாக ஒரு கருப்பின இளைஞன் வாசித்துக் கொண்டிருப்பதே ஒரு புரட்சிதான் என்று அவர் நினைத்தார். கருப்பினத்தவருக்கு எழுத படிக்க சொல்லித் தருவதே குற்றம் என்று கூறப்பட்டு வந்த அந்த அடக்கு முறையிலிருந்து தன்னைத்தானே அந்த கருப்பின இளைஞன் விடுவித்துக் கொண்டார் என்பதை மறைமுகமாக இந்த ஓவியத்தின் வழியாகச் சொன்னார் ஈஸ்ட்மென் ஜான்சன். இந்த ஓவியத்தைக் கண்டவர்களில் பலர் இந்த அமைதியான புரட்சியை புரிந்து கொண்டனர். தன்னைச் சுற்றிலும் எந்தவித மாற்றமும் இல்லாதபோது அமர்ந்து விவிலியம் படிக்கும் அந்த இளைஞன் ஒரு புரட்சியை ஆரம்பித்துள்ளான். நம்பிக்கையை வளர்க்கும் அந்த புரட்சியை அவன் தனக்குள்ளே ஆரம்பித்துள்ளான். இந்த உலக வாழ்வில் திடீரென கனப்பொழுதில் மாற்றங்கள் வரப்போவதில்லை. இருளும் துன்பமும் நிறைந்த வாழ்வை எதிர்கொள்ள மனதில் மாற்றங்களை உருவாக்குவதே பிற மாற்றங்கள் உலகில் ஏற்பட முதல் படி. ஆண்டவர் என் ஆயன் என்ற அந்த திருப்பாடலின் மையப்பொருளும் இதுதானே அன்பர்களே. இப்படி ஒரு புரட்சியை மறைமுகமாகச் சொல்லும் அந்த ஓவியத்திற்கு ஆண்டவர் என் ஆயன் என்ற தலைப்பு தரப்பட்டது மிகவும் பொருத்தம்தானே. வெளியில் மாற்றங்கள் ஏதும் இல்லாத போதும் உள்ளூர ஏற்படும் மாற்றங்களை பற்றி சொல்வதாலேயே திருப்பாடல் 23 ஓர் அற்புத சக்தியை பெற்றுள்ளது. அந்த சக்தியை பிறருக்கு தந்துள்ளது.
ஆண்டவர் என் ஆயனாக இருக்கிறார், இனி எனக்கு குறைகள் ஒன்றும் இல்லையே.
அன்பு நெஞ்சங்களே, நாம் வாழ்கின்ற இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்காதுன்னு சொல்றது ஒரு கோணத்திலிருந்து பார்க்கும்போது சரியா படலாம். ஆனா இன்னொரு கோணத்திலிருந்து பார்க்கும்போது மாற்றங்கள் இல்லாத மனித வாழ்க்கையை நினைச்சு பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். மனித வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது எத்தனை மாற்றங்களை நாம் கேள்விப்படுகின்றோம். இப்படி மாற்றங்கள் மனித வரலாற்றை ஆக்கிரமித்த போதிலும் மனித பிறவிகள் எல்லாருக்கும் எல்லா காலங்களிலும் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் மாற்றம் இருந்ததில்லை, இனியும் இருக்க போறதில்லை. மாற்றங்கள் நடுவே மாறாத அந்த உண்மை என்ன? நாம் எல்லோருமே நாடோடிகள் என்பதுதான் அந்த உண்மை. ஒரு நாள் ஓரிடத்தில் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தோம், மற்றொரு நாள் மற்றொரு இடத்தில் அந்த பயணத்தை முடிப்போம். எனவே இந்த உலகத்தில் நாம் எல்லோருமே பயணிகள், நாடோடிகள். மனித வரலாற்றை புரட்டி பார்த்தா எல்லா சமுதாயங்களும் எல்லா இனங்களும் குலங்களும் ஆரம்பத்தில் வாழ்ந்தது நாடோடி வாழ்க்கை மட்டுமே என்பது தெரிய வரும். உணவு கிடைக்கின்ற இடங்களை தேடிச் செல்கின்ற மிருகங்கள் பறவைகள் போல மனிதர்களும் துவக்கத்தில் உணவை தேடி இடம் விட்டு இடம் பயணம் செய்தவர்கள்தான். யூதர்களும் இப்படி நாடோடிகளாக வாழ்ந்தவர்கள். இந்த நாடோடிகளுக்கு இருந்த பெரிய சொத்து அவர்களிடம் இருந்த ஆடுகள். அந்த ஆடுகளுக்காக அவர்கள் எப்போதும் மேய்ச்சல் நிலங்களை தேடிச் சென்றனர். எந்த ஓர் இடமும் அவர்களுக்கு நிரந்தரம் இல்லாமல் போயிற்று. ஒவ்வொரு முறையும் புது இடம் புது சூழல் என்று வாழ வேண்டிய அந்த கட்டாயத்தில் தங்களையும் தங்களுடைய ஆடுகளையும் பாதுகாப்பது அவர்களுக்கு இரவும் பகலும் வாழ்வாயிற்று. பாதுகாப்பு அதிகமில்லாத நாடோடிகளாக இடையர்களாக வாழ்ந்து வந்த இஸ்ராயலர்களுடைய வரலாற்றில் அடுத்த கட்டம் அவர்கள் அடிமைகளாக வாழ்ந்த காலம். அடிமைகளாக பல நாடுகளுக்கு இழுத்துச் செல்லப்பட்ட போது வாழ்க்கை இன்னும் அதிகமாக பாதுகாப்பற்றதாக மாறியது. உலகம் முழுவதுமே புதை மணலாக தெரிந்தது அவர்களுக்கு. வைக்கும் ஒவ்வொரு அடியும் உறுதியான தரையில் ஊன்றப்படாமல் ஓடுகின்ற நீரிலோ புதை மணலிலோ ஊன்றப்பட்டதைப் போலவே உணர்ந்தனர் இஸ்ராயலர்கள். இப்படி பல நூறு ஆண்டுகள் அடிமைகளாக பல தலைமுறையினர் வாழ்ந்த அந்த பாதுகாப்பற்ற வாழ்வில் அவர்களது மனதில் நம்பிக்கையை வளர்த்த ஓர் உருவகம் ஆயன் என்ற உருவகம். இதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? ஆபேல் முதல் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே என்று அவர்களது பெரும் தலைவர்கள் எல்லாருமே ஆயர்களாக இருந்ததுதான். தாவீதும் ஓர் ஆயனாயிருந்து பின் அரசரானவர். நல்லதோர் ஆயன் எப்படிப்பட்டவன்? பசி என்று சொல்வதற்கு முன்பே ஆடுகளை பசும் புல்வெளிக்கு அழைத்துச் செல்பவன். புல்வெளிகள் காய்ந்துவிட்டால் தன் கையில் இருக்கும் கோலை கொண்டு மரக்கிளைகளை வளைத்து அல்லது உடைத்து உணவு கொடுப்பவன். தாகம் என்பதை சொல்லும் முன்பே நீர்நிலைகளுக்கு ஆடுகளை கூட்டிச் செல்பவன். ஓநாய்கள் தூரத்தில் வரும்போதே அவைகளிலிருந்து ஆடுகளை காப்பவன். இப்படி ஆடுகளின் தேவைகளையெல்லாம் குறிப்பறிந்து நிறைவு செய்கின்ற ஆயர்களாய் இஸ்ராயலர்கள் வாழ்ந்து பழகியவர்கள். ஆடுகளை காத்த ஆயர்களாயிருந்த அவர்கள் வாழ்வே பாதுகாப்பு இல்லாமல் மாறிய போது, அவர்களே திசையும் இலக்குமின்றி அலையும் ஆடுகளைப் போல் வாழ்வதாக உணர்ந்தபோது, ஆயர்களாயிருந்த தங்கள் தலைவர்களை அவர்கள் நினைத்து பார்த்தனர். அந்த தலைவர்களையெல்லாம் வழிநடத்திய பெரிய ஆயரான கடவுளை எண்ணி பார்த்தனர். அவர்கள் தேடிய அந்த பாதுகாப்பை தரக்கூடியவர் ஆயனாக வரும் ஆண்டவரே என்று நம்பினர். அன்பு நெஞ்சங்களே, பாதுகாப்பா வாழ்றது எந்த ஒரு மனித மனமும் ஆழமாக தேடுகின்ற ஒரு உணர்வு. ராத்திரி படுக்கப் போகும்போது நம்மில் எத்தனை பேர் கண்களை மூடி வேண்டுகின்றோம். நாம் கண் அயர்ந்தாலும் கடவுள் கண் விழித்து நம்மை காக்க வேண்டும் என்ற வேண்டுதல்தானே அந்த இரவில் இருளில் நாம் சொல்லும் ஜெபம். இரவு இருள் என்றாலே பயம் கலந்த பல உணர்வுகள் மனதில் எழத்தானே செய்யும். இரவை பற்றிய பயத்தை கூறுகின்ற ஒரு கதை இது. மாடசாமிங்கிறவரு தினமும் ராத்திரி தூக்கம் வராம பயந்து வாழ்ந்து வந்தார். அவர் படுத்திருந்த கட்டிலுக்கு கீழே ஒவ்வொரு இரவும் ஒரு பெரிய காடு வளர்ந்ததைப் போல அவர் கனவு கண்டு மிரண்டார். அந்த காட்டிலிருந்து மிருகங்கள் வந்து அவருடைய படுக்கையை சுற்றி நின்று அவரை விழுங்குவதைப் போல் ஒவ்வொரு ராத்திரியும் நினைச்சு பயந்தார். இப்படி இரவெல்லாம் தூக்கத்தை தொலைத்ததுனால அடுத்த நாள் ரொம்பவும் சோர்வா காணப்பட்டார். பல மனநல மருத்துவர்களையெல்லாம் சந்திச்சு பார்த்தார், ஒரு பயனும் இல்லை. ஒரு நாள் காலையில மாடசாமி படுக்கை அறையை விட்டு வெளியே வரும்போது ரொம்ப உற்சாகமா இருந்தார். அவருடைய நண்பர்கள் எல்லாம் காரணம் கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, நேத்து ராத்திரி என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட ஒவ்வொரு ராத்திரியும் நான் தூங்காம தவிக்கிறத பத்தி சொன்னேன். அவர் என்னுடைய பயத்தை போக்குனதுனால என்னால நல்லா தூங்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னார். உங்க நண்பர் என்ன பெரிய மனநல மருத்துவரா அப்படின்னு நண்பர்கள் கேட்டாங்க. இல்லை இல்லை, அவர் தச்சு வேலை செய்கிறவர் என்று மாடசாமி சொன்னதும் நண்பர்களுக்கெல்லாம் ஒரே குழப்பம். அவங்க குழப்பத்தை நீக்கிறதுக்கு மாடசாமி விளக்கம் சொன்னார். என்னுடைய நண்பர்கிட்ட கட்டிலுக்கடியில் வளர்கின்ற அந்த காட்டை பற்றி சொன்னேன். அவர் என் கட்டில் கால்களையெல்லாம் அழகாக அறுத்துட்டார். காடு வளர இடமில்லாமல் போயிருச்சு, எனவே என்னால் அமைதியாக தூங்க முடிந்தது. இதுதான் மாடசாமி சொன்ன விளக்கம். மாடசாமியினுடைய கதை சிரிப்பை தரலாம் அன்பர்களே, ஆனால் அது பாடங்களையும் தருகின்றது. மறுக்க முடியுமா?
ஆளும் என் மன்னவா, என் வாழ்வின் துணையாகவா.
இரவுகள் இருள் இவைகளைக் கண்டு பயப்படாத குழந்தைகளை பார்ப்பது அபூர்வம். அந்த குழந்தைகளுடைய பயம் போக்குகின்ற ஒரு அற்புதமான வழி அவர்கள் அருகில் தாயோ தந்தையோ இருப்பது. தாயின் மீது தந்தையின் மீது கைகளை கால்களை போட்டபடி படுத்துறங்கும் எத்தனை குழந்தைகள் உண்டு. தனியே படுக்க வேண்டிய வயது வந்ததும் பல குழந்தைகள் கரடி பொம்மை டெடிபேர் ஒன்றை வைத்து கொண்டு தூங்க பழகிக் கொள்கின்றனர். இருள் பற்றிய நம்முடைய குழந்தை கால பயங்கள் வளர்ந்த பிறகும் நம்மோடு தங்குவதை நாம் பார்க்கலாம். நம்ம உறங்குகின்ற எத்தனை அறைகளில் இரவு விளக்குகள் எரிகின்றன. கண்களை உறுத்தாமல் ஒரு மூலையிலே எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த விளக்கு என்ன செய்கின்றது? தூக்கத்தை கெடுக்காமல் எரிந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதே சமயம் இரவில் தப்பித்தவறி நாம் கண் விழித்தால் நாம் படுத்திருக்கும் அந்த அறையின் பழக்கமான அடையாளங்களையெல்லாம் மீண்டும் நமக்கு காட்டி நம்மை அமைதிப்படுத்துகின்றது அந்த விளக்கு. அல்லது இரவில் தாகம் தீர்க்கவோ மற்ற தேவைகளுக்கோ நாம் நடக்க வேண்டியிருந்தால் நமக்கு பாதையை காட்டுகின்றது அந்த விளக்கு. அன்பு நெஞ்சங்களே, இரவோ இருளோ நீங்குவதில்லை. இரவை பற்றிய பயங்களை சமாளிக்க நாம் கற்றுக்கொள்கின்றோம் பல வழிகளில். இப்படி இரவை இருளை நீக்காமல் அந்த இருள் பற்றிய நம் பயங்களை நீக்கி நம்மை நிம்மதியாக தூங்க வைக்கும் பெற்றோராய், ஒரு கரடி பொம்மையாய், இரவு விளக்காய், இன்னும் பல வழிகளில் இறைவன் நம் பின்னணியில் இருப்பதைத்தான் ஆண்டவர் என் ஆயன் என்ற அந்த வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன. ஆயனாகிய நம் ஆண்டவரோடு தொடர்வோம் நம் பயணத்தை.
நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.